காலத்துளி. கங்கை கொண்ட சோழன் கடாரம் வென்றான் என்ற மெய்கீர்த்திகளுக்கு சொந்தக்காரன் ராஜேந்திர சோழன். மாமன்னன் எனும் பெயருக்கு முற்றிலும் தகுதி உடையவன் ராஜேந்திர சோழன். வங்கக்கடல், கலிங்கம், சுமத்ரா, சீனம் இங்கெல்லாம் தம் பெரும் படைகளுடன் சீறி பயணித்தவன் ராஜேந்திர சோழன். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை தனது புஜ பல பராக்கிரமத்தால் நிரூபித்து காட்டிய ராஜேந்திர சோழன் மாமன்னன் ராஜராஜ சோழனின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. சோழ மன்னர்களில் ராஜேந்திரனுக்கு ஒப்பாருமில்லை, மிக்காருமில்லை என்ற பெருமை வாய்ந்தவன் ராஜேந்திர சோழன். ஏற்கனவே பறந்து விரிந்திருந்த சோழ பேரரசின் பரப்பை தன்னுடைய ஆட்சி காலத்தில் மேலும் விரிவுபடுத்தினான் ராஜேந்திர சோழன். அலைகடல் மீது பல கலம் செலுத்தி என்றுதான் அவன் மெய்கீர்த்தி சொல்கிறது. கடலின் தன்மை தெரிந்து, காற்றின் தன்மை தெரிந்து, இருட்டில் சுடர் மூலம் வழி தெரிந்து, ஆமைகள் போகிற நீரோட்ட பாதை தெரிந்து, நூற்றுக்கணக்கான நாய்வாய்கள் அதாவது மிகப்பெரிய மரக்கலங்களோடு அவன் கிழக்கே உள்ள நாடுகளுக்கு சென்றான், வெற்றி பெற்றான்.
சிறுபகுதி படகே படக்கே அனுப்பி பாதி உலகையே தன் வசப்படுத்தி சீரும் சிறப்பும் பேரும் புகழும் சேர்த்து வைத்து வாழ்ந்த சோழன் கரிகாலன் அவர் வழிவந்த ராஜராஜ சோழன் நாம் உலகத்திலே மிக பெரும் வீரன் ஆறு வருடத்தில் கட்டிய கோயில் கோடி வருடம் பேசிடும் நம் புகழை புறவி கழுவி மேலேறி உலகையை வளம் வந்த முன்னோடி கங்கை கொண்ட சோழபுரம் வாணு எந்த கோபுரம் அந்த புறம் எந்த புறம் சென்று விட்டால் அவரும் போர் என்று வந்து விட்டால் நெஞ்சத்திலே வீரம் வரும் ஆண்டப்பட்டு மஞ்சிவிடும் எல்லையில்லா படை வல்லவே
ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் சோழ நாட்டின் எல்லை வடக்கே கங்கை கரை வரை பறந்து விரிந்து கிடந்தது. கடல் கடந்தும் இந்த மாமன்னனுடைய ஆட்சியின் அதிகாரம் பரவியிருந்தது. சோழ சாம்ராஜ்யம் பர்மா அதாவது இப்போதைய மியான்மார் கடற்கரை வரையிலும் பரவி கிடந்தது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் அவன் ஆட்சியின் கீழ் இருந்தன. லட்சத்தீவுகள், மாலத்தீவுகளும் ஸ்ரீ விஜய ராஜ்யங்களான சுமத்ரா, ஜாவா, மலையா தீபகற்பம் மற்றும் தூரக்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் இவனது ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இவை தவிர சோழ கடற்படை வென்றெடுத்த நாடுகளும் பல பல. இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றி கொடி நாட்டிய ராஜேந்திர சோழன் தன் வெற்றியை கொண்டாடும் விதமாக ஒரு புதிய தலைநகரை உருவாக்கினான். அந்த தலைநகரம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். வங்காள தேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்த வெற்றியை சிறப்பிக்க அவன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவினான். அங்கிருந்து அவன் ஆட்சியை நிர்வகித்தான். கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவபெருமானுக்காக ராஜேந்திர சோழன் கட்டிய கற்கோவில் சோழர் கால கட்டடக் கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி வருகிறது. ராஜேந்திர சோழனின் நிர்வாகம் மிக சிறப்பாக இருந்தது என்றும், விவசாய தொழில்கள் மிக அற்புதமாக நடைபெற்றன என்றும், அளவான வரி, அனைவருக்கும் அத்தியாவசிய வசதிகள், கரைபுரண்டோடிய செல்வம் என்று வளமும் நலவுமாக இருந்தது சோழ சாம்ராஜ்யம் என்கிறார் கங்கை கொண்ட சோழன் எனும் 4 பாகங்கள் கொண்ட நாவலை படைத்த, அதில் ஆய்வு நடத்திய பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள்.
தெற்கே உள்ள ஈழத்தையும் பாண்டியர்களையும் சேரர்களையும் மட்டுமல்லாது வடக்கு மேற்கே உள்ள கர்நாடகத்து அதாவது மேலை சாளுக்கியத்தையும் அடப்பதற்கு கீழே சாளுக்கியத்தோடு மனவனை முடித்து கீழே சாளுக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கு மேலே உள்ள கலிங்கம், ஒட்ட தேசம், தட்சிண நாடம் போன்ற நாடுகளை கைப்பற்றி கங்கை கரைக்கு போய் கங்கை கரையை தாண்டி சிறபுஞ்சி வரையில் போய் அங்கிருந்து மறுபடி வந்து கங்கையை கொண்டு வந்து தென்தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களுக்கு அபிஷேகம் செய்து தான் கட்டிய பெரிய ஏரியில் சாரம் அமைத்து பெரிய தவளைகளை ஏற்றி கங்கை நீரை ஒரு தூண் போல இறக்கி அதற்கு கங்கை கொண்ட சோழ பேரேரி என்று பெயர் வைத்தார். கடல் தாண்டி தன் வணிகத்திற்கு இடையூறு செய்த ஸ்ரீ விஜயத்தை அதாவது ஜாவா சுமத்ரா அடித்து நொறுக்கினான். லங்காசோகம், மாயிரு கங்கம், கடாரம், காம்போஜம் என்று வரிசையாக கிழக்கே இருக்கிற அத்தனை ஊர்களையும், இந்தோனேஷியா, தாய்லாந்து, பர்மா, மலேசியா எல்லாவற்றையும் உள்ளே புகுந்து அடித்து பெரும் செவலத்தை கொண்டு வந்து சோழ தேசத்தை நிரப்பினான். அவன் கடல் கடந்து போய் வெற்றி பெற்றவன். பரதகண்டத்திலே எந்த மன்னனும் இதை செய்ததில்லை. டிஃபென்சிவா இருந்திருக்காங்க, அஃபென்சிவா இருந்ததே இல்லை. இவன் தான் போய் தாக்கினவன்.
படைத்தவர் ராய்சல்.